அமரு. அன்பான சகோதர சகோதரிகளே, அநேக சகோதர சகோதரிகள் இன்னும் வெளியே அமர்ந்து கொண்டு மற்றும் அங்கே நிற்பதை காண முடிகிறது. தயவுசெய்து அன்பான சகோதர சகோதரிகள் உள்ளே வந்து அமரும்படி அன்பாய் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். Beloved brethren, it is observed that most of our brethren are standing and roaming outside. So please, you are requested to come inside the convention hall to maintain the decorum of the service and to prove that we are the children of God. Please, you are requested to gather inside the convention hall. Now, இப்போது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். நம்முடைய மதியிலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படி அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிற சகோதரர் ரிக் ஹன்னிகாம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நவ் ஐ கால் அப்பான் பிரதர் ரிக் ஹன்னிகாம் டு கம் ஃபார்வர்ட் அண்ட் ஷேர் அஸ் த வேர்ட்ஸ் ஆஃப் காட் அண்ட் Translation will be done by Brother Cristiano Bangalore. அதை மொழிபெயர்த்து வழங்கும்படி சகோதரர் கிருஷ்ணோ அவர்களை முன்பாக
Good morning, brethren. Well, I am guessing that Brother Tercito did such a nice job yesterday that you all asked him for a repeat performance.
நான் நினைக்கிறேன் மொழிபெயர்ப்பு உங்களுக்கு திருப்தி ஆயிடுச்சு, அதனால தான் திருப்பி வாய்ப்பு கொடுக்குறீங்க.
I wonder if that's what I really said.
அதாவது என்ன சொல்றீங்க?
All right. We appreciate that Brother Tercino learned your Tamil language in order to be engaged in the Lord's work in Tamil Nadu.
நம்ம தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்றோம். சகோதரர் வந்து தேவன் அந்த திறமை குத்திருக்கிறார், ஒரு அளவுக்கு தமிழ் கற்றுக்கொள்றதுக்கு தேவனுடைய ஊழியம் செய்வதற்காக.
With me, you just have to put up with my English.
அதாவது இந்த வழியாய் என்னுடைய ஆங்கிலத்தில் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு உதவியா இருக்கும்.
I've chosen to talk about a variety of subjects.
இப்போ நான் தேர்ந்தெடுத்திருக்கிற தலைப்பு வந்து பலவிதமான விஷயங்கள் மேல் பேச போகிறேன்.
I know that maybe many of you are familiar with some of these.
நான் நம்புறேன் நீங்க இந்த விஷயங்கள் மேல உங்களுக்கு அநேகர் ஓரளவுக்கு தெரிஞ்சு நிற்கும்
நினைக்கிறேன்.
சில விஷயங்கள் அதனால நான் சுருக்கமா பேச போறேன்.
When we know the present truth, we have the ability to look deeper into the scriptures than our nominal Christian friends.
நாம் இந்த சத்தியத்தில் வந்துட்டு பிறப்பாடு தேவன் நமக்கு ஒரு விசேஷ தகுதி மற்றும் திறமை தந்திருக்கிறார். எது மூலமாய் தேவனுடைய வசனத்தின் ஆழம் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவன் நமக்கு அந்த வாய்ப்பு தந்திருக்கிறார். ஏதோ நம்மளுடைய பேர் கிறிஸ்தவர்களுக்கு தரவே இல்லை.
I would like to overview one of my favorite studies.
இப்ப நான் மேல் பார்வையில என்னுடைய ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கிற பாடத்தை நான் பார்க்கறதுக்கு விரும்புறேன்.
We call it the two feedings.
இதுக்கு நான் இதுக்கு தலைப்பு ரெண்டு போஷன் கொடுக்கிறது, ரெண்டு வேச போசிப்பு, ரெண்டு போசிப்பு.
The first feeding is found in Matthew, the 14th chapter.
முதலாவது போசிப்பு நம்ம பார்க்கிறோம் மத்தேயு 14 அதிகாரத்தில்.
There we read that Jesus went into a desert place and called the people out of the cities to be with him.
அங்க நமக்கு பார்க்கிறோம் கர்த்தர் வந்து ஒரு வனாந்தரத்துக்கு போய் அங்கே அவரு ஜனங்களை அவரு கூடிட்டார் பேசுறதுக்கு.
The Lord desired to feed the multitude, and what they had were 5 loaves of bread and 2 fish.
கர்த்தர் வந்து ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கற விரும்பிட்டார், ஆனா அவர்கிட்ட இருந்தது வெறும் 5 அப்பம் 2 மீன்.
The apostles were rather incredulous that Jesus could feed so many with such seeming little.
சீஷர்களுக்கு ரொம்ப பிரமிப்பாயிடுச்சு, எப்படி இவ்வளோ ஜனங்களுக்கு கர்த்தர் வந்து 5 அப்பம் 2 மீன் வச்சு எப்படி அவர் ஆகாரம் கொடுக்க முடியும்?
After he fed 5,000 men plus women and children with the 5 loaves and the 2 fishes, they took up 12 baskets of remaining food.
என்ன ஆகுது நம்ம பாக்குறோம்னா, அவர் அந்த 5 அப்பம் 2 மீனை வச்சு அந்த 5,000 மனுஷர்கள் மற்றும் ஸ்திரீகள் எல்லாருக்கும் சாப்பிட வச்சு அதுக்கு பிற்பாடு 12 கூடைகள்ல துணிக்கைகள் வேற அவரே பொறுக்கிட்டார்.
The second feeding is depicted in the 15th chapter of Matthew.
இரண்டாவது இந்த போசிப்பு நம்ம பார்க்கிறோம் மத்தேயு 15th அதிகாரம்.
In the second feeding, Jesus went up into a mountain and called the people out of the cities to him.
இரண்டாவது இருக்கிற போசிப்புல கர்த்தர் ஒரு மலை மேல போய் அப்புறம் அழைப்பு கொடுத்தார் நகரத்திலிருந்து ஜனங்களை, அங்கே அவரு ஆகாரம் தந்தார்.
It says that they had 7 loaves and a few fishes.
அந்த இடத்துல மத்தேயு 15th அதிகாரத்தில் பார்க்கிறோம், அங்கே சொல்லப்படுகிறது அவர்கிட்ட இருந்தது 7 அப்பம் சில மீன்கள்.
But I want to share with you that in Matthew 15 verse 36, the Sinaitic manuscript says it was 2 fish.
உங்களுக்கு எனக்கு சொல்ல விரும்புறேன், மத்தேயு 15th அதிகாரம் 36th வசனத்துல சைனைட்டிக் கைப்பிரதியில அங்க வார்த்தை சொல்லுது 2 மீன் இருந்தது.
In this second feeding, 4,000 men ate plus women and children.
இரண்டாவது தடவை போசிப்பு தரும்போது நம்ம பார்க்கிறோம் அங்கே 4,000 பேருக்கு ஆகாரம் கர்த்தர் தந்தார், 4,000 மனுஷர்கள் மற்றும் ஸ்திரீகள் பிள்ளைகள்.
And after they had all eaten, they took up 7 baskets of food fragments.
அவங்களே சாப்பிட்டு முடித்த பிற்பாடு அவரு 7 கூடைகள்ல துணிக்கைகள் பொறுக்கிட்டார்.
So we have 2 feedings, and we believe Jesus was intending to teach that the first feeding represented him being present at the first advent, and the second feeding would show his return at the second advent.
அப்ப ரெண்டு போசிப்பு இருக்கு, இதுல வந்து நம்ம நம்புறோம், இது காமிக்குது எப்படி கர்த்தர் மூலமாய் ரெண்டு வருகையில அவரு எப்படி போசிப்பு கொடுக்கும், இது வந்து காமிக்கப்பட்டு இருக்குது.
One of the differences is at the second feeding, Jesus called his followers to the mountain where he was.
இதோடைய வித்தியாசம் என்ன பார்க்கிறோம்னா, இரண்டாவது போசிப்புல கர்த்தர் வந்து மலைக்கு அழைக்கிறார் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறதுக்கு.
And you know that a mountain symbolically represents a kingdom.
உங்களுக்கு தெரியும் ஒரு மலை அடையாள பாஷையில அது குறிக்குது ஒரு ராஜ்யம்.
So it's appropriate that the second feeding represents Jesus' return in 1874 as a king who has a kingdom to claim.
இது தெளிவா குறிக்கப்படுது கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய இரண்டாம் வருகையில 1874 அவர் ராஜரீகம் ஓட அவருடைய ராஜ்யத்தை தோக்கி வந்து விட்டிருக்கிறார்.
At both feedings, it represents several things. One, that Jesus is present.
ரெண்டு போசிப்பு அநேக விஷயங்கள் குறிக்குது. முதலாவது அவருடைய பிரசன்னம்.
Secondly, that he calls his followers out of the city condition of the nominal religion of their day. Nominal Judaism at the first advent, nominal churchianity at the second advent.
ரெண்டாவது வந்து இது விஷயம் குறிப்பிடுது நம்ம பார்க்கிறோம் முதலாம் வருகையில பேரளவுல இருக்கிற தேவ விசுவாசம் அதாவது யூதர்களுக்கு அவர் அழைக்கிறார் அதே மாதிரி இரண்டாம் வருகையில அவரு பேரளவுல கிறிஸ்து மண்டலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அவரே அழைக்கிறார்
So now we want to think for a moment. At the first advent, Jesus was establishing his church by calling them out of the synagogues in order to be taught by him and his apostles rather than by the religious leaders.
அப்போ முதலாம் வருகையில முதலாம் போசிப்புல கர்த்தர் வந்து ஒரு அழைப்பு தந்தார் யூதர்களுக்கு யூதருடைய இருக்கிற விசுவாசத்திலிருந்து வெளியே வந்து கர்த்தர் மற்றும் அப்போஸ்தலர் வழியாய் போதனை கற்றுக்கொள்றதுக்கு
And at the second feeding, his second advent, he calls the Christians out from the nominal churches, as stated in Revelation 18, verse 4, come out of her, my people, that you partake not of her sins and receive of her plagues.
இரண்டாம் போசிப்புல நம்ம பார்க்கிறோம் அவர் அழைப்பு தர்றார் பேர் கிறிஸ்து மண்டலத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அவங்களை வெளியே அழைக்கிறார் ஏன்னா நம்ம நல்லா தெரியும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 18:4 சொல்லுகிறது என் ஜனமும் அவளை விட்டு வெளியே வா
So when he calls his people out, where are they supposed to go?
அப்போ அவருடைய ஜனங்கள் அவரை அழைக்கும் போது அவங்க எங்க போகணும்
Where are they supposed to feed on the word of God?
எங்கே அவங்க கர்த்தர் கொடுக்கிற போசிப்பே எங்கே புசிக்கணும்
Jesus said to his apostles, take what you have and you feed them.
கர்த்தர் அப்போஸ்தலர்கள் கிட்ட என்ன சொன்னாரா உங்ககிட்ட என்ன இருக்கு அது வச்சு அவங்களை புசிய வைங்க
So brethren, at the first advent, Jesus established what would become the ecclesia arrangement.
சோ அன்பு சகோதரர்கள் சகோதரிகளை முதலாம் வருகையில கர்த்தர் வந்து அவரு ஸ்தாபிக்கப்பட்டார் ஒரு ஏற்பாடு ஏதோ சபை ஏற்பாடு நம்ம சொல்லலாம்
To be fed by the apostles and the elders and by the other brethren rather than the religious leaders.
இந்த ஏற்பாடுல போசிப்பு ஆகாரம் பெற்றுக்கொள்வோம் அப்போஸ்தலர்கள் மூப்பர்கள் மற்ற சகோதரர்கள்
So too at the second advent, when our Lord returned, once again, we are called out to form the ecclesia arrangement in which to be fed the word of God.
மறுபடியும் இரண்டாம் வருகையில நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி கர்த்தர் அழைப்பு தராரு அவளை விட்டு வெளியே வரத்துக்கு அப்புறமா ஒரு சபை ஏற்பாடுக்குள்ள வரத்துக்கு எங்கே தேவனுடைய வசனம் போசிக்கப்படுவோம்
So even as Jesus said, where two or three of you are gathered together, there I will be in your midst.
நம்ம தெரியும் கர்த்தர் சொல்லிட்டார் எங்கே இரண்டு பேர் மூணு பேர் என் நாமத்தில் கூட்டிட்டு இருக்கிறோம் நான் அவங்க மத்தியில் இருப்போம்
But now we're curious, why so specific on the number of loaves of bread and fishes?
நமக்கு ஒரு கேள்வியா இருக்கு இந்த அப்பம் மீன் இது ஏன் ஒரு குறிப்பிட்ட கணக்குல சொல்லப்படுகிறது
So I want you to write this down on your paper.
இதுக்கு நான் உனக்கு வேண்டிக்கொள்கிறேன் நீங்க எழுதணும், காகிதம் எடுத்து நீங்க எழுதணும்.
At the first feeding, how many loaves were there?
முதலாவது இருக்கிற அவருடைய போசிப்பில் எத்தனை அப்பங்கள் இருந்தது? அஞ்சு.
Write that down.
அது கொஞ்சம் எழுதுங்க.
How many fish?
எத்தனை மீன் இருந்தது? ரெண்டு. டூ.
The second feeding, how many loaves?
ரெண்டாவது போசிப்பில் எத்தனை அப்பம்? ஏழு. செவன்.
How many fish?
எத்தனை மீன்? ரெண்டு. டூ.
If we add that all together, how many units of food do we have?
இது கூடிட்டா எத்தனை இருக்கிற ஒட்டமொத்தமா எத்தனை சாப்பிட பொருள் இருக்குது? பதினாறு.
16. Very good. I'm glad we're all together on this.
எனக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம எல்லாம் ஒற்றுமையில இருக்கிறோம் இதுல.
How many men were fed at the first feeding?
முதலாம் போசிப்பில் எத்தனை மனுஷர்கள் போசிக்கப்பட்டது? 5,000.
And the second feeding?
இரண்டாவது போசிப்பில்?
We add it together, how many men were fed?
இந்த ரெண்டு கணக்கு கூடிட்டா என்ன கணக்கு வருது? 9,000.
So 9,000 multiplied by 16 units of food gives us what number?
இப்போ அந்த 16 சாப்பிட பொருளுடைய கணக்கு மற்றும் இந்த 9,000 மனுஷர்களுடைய கணக்கு, இது நாம் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கணக்கு வருது?
Yes, 1,44,000.
ஆமா, 1,44,000.
I think that's the only Indian word I've ever retained.
லட்சம், லேக், லட்சம் தான் ஒரே ஆங்கிலேய வார்த்தை, சாரி இந்திய வார்த்தை நான் வச்சிட்டு இருக்கிறேன்.
How many women and children were fed?
எத்தனை ஸ்திரீகள், எத்தனை பிள்ளைகள் போஷிக்கப்பட்டது?
They're not numbered.
கணக்கு கொடுக்கல.
But they also ate of the same food.
ஆனாலும் அவங்க கூட இதே ஆகாரத்தில் அவங்க புசிக்கிட்டாங்க.
So the little flock, the bride of Christ, the church is 1,44,000. That pictures the men who grew strong on what they ate.
அப்போ சிறுமந்தை 144,000 ஏதோ மனுஷர்கள் குறிப்பிடுது, அவங்க பலப்படுத்திட்டாங்க இந்த ஆகாரம் சாப்பிடும் போது.
That would represent the mature brothers and sisters who had developed a Christ-like character by eating the present truth Jesus gave.
இந்த வகையில் இது குறிப்பிடுது எப்படி அவங்க இப்போ இருக்கிற சத்தியத்தை அவங்களை அது புசித்து எப்படி அவங்க அந்த சத்தியத்தின் வழியாய் கிறிஸ்துவின் சாயல் ஒரு பக்குவம் அடைந்தாங்க.
But what other people did Jesus call out from these nominal systems in order to be fed the word of God?
ஆனா வேற எந்த ஜனங்கள் கர்த்தர் அழைத்தார் பேரு விசுவாச அமைப்புல வெளியே தேவ வசனம் கேட்கறதுக்கு?
We read about him in Revelation 7. Our brother talked about him the first hour.
அவங்க பத்தி நம்ம வெளிப்படத்தில் ஏழாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கே நம்முடைய அன்பு சகோதரர் வந்து முதலாவது பாடத்தில் அவர் அவங்க பத்தி பேசினாங்க.
They referred to as a great multitude.
அவங்க குறிப்பிடுது ஒரு திரளான கூட்டம்.
Which no man could number.
ஏதோ யாருமே எண்ணப்பட முடியல.
They were not numbered because they were not called by God to be the great multitude.
அவங்க வந்து எண்ணப்படல, காரணம் கர்த்தர் எந்த ஒரு அழைப்பு வைக்கல. திரளான கூட்டத்துக்கு ஒரு அழைப்பு அவர் வைக்கல. திரளான கூட்டம் ஆகிறதுக்கு அவர் அழைக்கப்படல.
But like the women and children, they ate of the food, but they did not properly develop that Christ-like character.
ஆனா அங்க நம்ம பார்க்கற மாதிரி எப்படி அந்த ஸ்திரீகள் மற்றும் பிள்ளைகள் அந்த ஆகாரத்தை அவங்க புசித்தாங்க, ஆனா அவங்க வளரல, அவங்க அந்த இருக்கிற பக்குவம் அடையல.
But as we learn from Jesus' parable of the wise and foolish virgins, they were still virgins and still loved of the Lord, though they were foolish and not obtaining enough of the oil, the Holy Spirit.
எப்படி நம்ம இன்னொரு ஒரு உண்மையில பாக்குறோம், புத்தியுள்ள புத்தி இல்லாத கணிக்கையில அங்க நம்ம பாக்குறோம், புத்தி இல்லாத கணிக்கைகள் கணிக்கை தான், கர்த்தரால் நேசிக்கப்பட்ட ஜனங்கள், ஆனா அவங்க கிட்ட போதுமான எண்ணெய் அவங்க கிட்ட இருக்கவே இல்லை.
They will still receive a spiritual resurrection, but they will not receive of the divine nature.
அவங்க தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் ஒரு ஆவிக்குரிய உயிர்த்ததல், ஆனா அவங்க திவ்ய சுபாவம் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க.
They're not on the throne like the bride with Jesus, but rather they're before the throne.
அவங்க மனவாட்டி மாறி சிங்காசனத்தின் மேல் உட்கார மாட்டோம், ஆனா அவங்க சிங்காசனத்துக்கு முன்பாகவே நிப்பாங்க.
So in the first feeding there were 12 baskets left over of food. That would represent that the 12 apostles would hold forth the bread of life after Jesus departed.
அந்த முதலாவது இருக்கிற போசிப்ல பாக்குறோம், மீதி மிச்சம் இருந்தது 12 கூடைகள் துணிக்கைகள், அது விசக்காமிக்குது. கர்த்தருடைய முதலாம் வருகைக்கு பிற்பாடு ஜீவ வார்த்தைகள் வெளிப்படுவோம் இந்த 12 அப்போஸ்தலர்கள் வழியாய்.
And in the second feeding, it was 7 baskets, which would represent that when Jesus returned, 7 of the angel star messengers had been giving forth the word of God.
அவருடைய இரண்டாவது போசிப்ல பார்க்கிறோம் 7 கூடைகள். அந்த 7 கூடைகள் காமிக்கிறது நம்ம பார்க்கிறோம் கர்த்தருடைய இரண்டாம் வருகையில வந்த பிற்பாடு சபைக்கு ஜீவ வார்த்தைகள் வெளிப்படுவோம் 7 தூதர்கள் வழியாய், 7 நட்சத்திரங்கள் வழியாய்.
So think for a moment.
கொஞ்சம் சிந்திக்குங்க.
That if there was one extra man or one less.
யோசனை பண்ணுங்க, ஒரு அந்த கணக்குல ஒரு அதிகமா இருந்துட்டு இருந்தா, இல்லாட்டி ஒரு குறைவு இருந்துட்டு இருந்தா,
one loaf of bread more or one loaf of bread less.
அதோட அந்த இருக்கிற அப்பம் கணக்குல ஒரு அதிகம் இல்லாட்டி அது குறைவு,
one less fish.
அந்த மீன் கணக்குல ஒன் குறைவு.
The calculation does not work, the lesson would not be seen.
அந்த கணக்கு போதாது, அந்த அந்த நம்ம இருக்கிற பாடத்தை அந்த சத்தியத்தை வெளிப்படாது.
If we had the 12 baskets at the second feeding, the 7 baskets at the first feeding, that too would not be a proper lesson.
அதே மாதிரி அந்த 12 கூடைகள் வந்து அது இரண்டாவது போசிப்ல, அந்த 7 கூடை வந்து முதலாம் போசிப்ல இருந்துட்டு இருந்தா கண்டிப்பா நம்முடைய பாடத்துக்கு ஏற்ற இருக்காது.
And in fact, if Jesus had sat in a mountain at the first feeding, that too would not be correct.
இன்ன சொல்லி போனாக்கா முதலாம் போசிப்ல ஒருவேளை கர்த்தர் வந்து ஒரு மலை மேல போய் உட்கார்ந்துட்டு இருந்தாக்கா இது கூட நம்முடைய பாடத்துக்கு ஏற்ற காட்சியே இருக்காது.
So this is a little proof that when Jesus returns at the second advent, he returns as a king and sits in his kingdom.
இது இப்படி அருமையான வகையில இருக்கும்போது இது நமக்கு தெளிவா சத்தியம் ஸ்தாபிக்கப்படுது. கர்த்தர் இயேசு அவருடைய இரண்டாம் வருகையில அவரு வரும்போது அவர் ராஜாவா வராரு, அவருடைய ராஜ்யமே தோக்குறாரு.
Now I want to ask you, do you feel as if you're starving for truth, or do you feel that you've been fed full of truth?
சரி, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும். அதாவது நீங்க எப்படி சிந்திக்கிறீங்க? நீங்க சத்தியத்துக்காக பசி தாகமாக்குறீங்களா, அல்லது சத்தியத்தை திருப்தி அளவுக்கு பெற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? கேட்கல. Pasitagam. They're hungry.
They're hungry for more.
Yeah.
Being hungry for more is good.
Ah, ninga thagama irukkudhu romba nalla nilai.
But since you've started learning the truth, do you think you're feeding on fat things?
Ana ninga satyathu modal modal kattukonnadilende innal varai ninga enna nenikireenga nalla nalla bosipe vaangikireengala enna nenikireenga? Ama, yes.
When we were in the churches, we were starving.
Namma per sabaigal irukkumbodhu namma romba pasithagama irundhom, pasithagamana nilayil irundhom.
When we heard the truth, we wanted to have more because we loved what we were eating.
Ana namma satyathai kettittu perpaadu namma inno virumbittindhom, yena namma romba pudichichu andha aaharam edha namma petrukondom.
So here again is a point of truth. If you and I are feeding on fat things from the Word of God, present truth, it means that our Lord has returned and is once again feeding his future bride.
Inge oru innoru satyam inge irukke. Namba othukkanum, namba saaptinukrom, arumiyana satyangal saaptinukrom. Adu oru nirubanam. நம்முடைய கர்த்தர் வந்து விட்டிருக்கிறார். அவர் வந்து பிட்டு பிற்பாடு இப்ப அவர் போசிப்பு ஆகாரம் கொடுத்திருக்கிறார் அவருடைய ஆக போகிற மனவாட்டி.
Turn with me please to Luke 17.
தயவு செய்து எனக்கு இப்போ உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன் லூக்கா 17 திரும்புங்க.
Parallel lesson on feeding.
ஒரு இன்னொரு இதே இருக்கிற சாட்சி ஏதோ மத்தேயுவை நம்ம பார்த்தோம். இது லூக்கால இப்போ நம்ம படிக்கலாம் அதே விஷயங்கள் குறித்து.
We'd like to read verses 34 through 37.
வசனங்கள் வாசிக்கலாம் 34-37 வரை.
அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற இரண்டு ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார்.
We read that when our Lord is present at the second advent,
நாங்க படிக்கிறோம் நம்முடைய கர்த்தர் அவருடைய இரண்டாம் வருகையில,
there's going to be a separation among the believers.
ஒரு விசுவாசிகள் மத்தியில ஒரு பிரிக்கப்படுதல் நடக்கும்.
One man left, one man taken, one woman left, one woman taken.
ஒரு மனுஷன் எடுத்துக்கொள்ளப்படுவோம், இன்னொரு மனுஷன் விடுபடுவோம். ஒரு ஸ்திரீ எடுத்துக்கொள்ளப்படுவோம், இன்னொரு ஸ்திரீ விடுபடுவோம்.
It is the message of truth that actually separates them.
இந்த சத்தியத்தின் செய்தி பிரிக்குது.
But what do our nominal church friends say this one is taken and one is left behind pictures?
ஆனா நம்மளுடைய பேர் கிறிஸ்து நண்பர்கள் இந்த ஒரு ஏற்றுக்கொள்ளப்படுவார், இன்னொன்று கைவிடுபடுவார், அவங்களுடைய பார்வையில இது என்ன இருக்குது, எப்படி இருக்கு, எப்படி சொல்றாங்க?
They think it pictures the rapture that when Christ returns, immediately and suddenly all his faithful ones are sucked up to heaven.
அவங்களுடைய பார்வையில இது குறிப்பிடுது கர்த்தருடைய இரண்டாம் வருகையில ஆச்சரியமான விதத்துல இருக்கிற உண்மையான கிறிஸ்தவர்கள் அப்படியே பூமியிலிருந்து இழுத்து அப்படியே வானப்பக்கத்துல இழுத்துன்னு அவங்க கர்த்தர்கிட்ட பரலோகத்துல போய் சேருவோம்.
Fortunately, the disciples didn't think that.
ஆனா அப்போஸ்தலர்கள் இந்த அளவில் இந்த மாதிரி அவங்க யோசிக்கவே இல்லை.
They asked him the question, where are they taken, Lord?
அவங்க கேள்வி கேட்கிறாங்க கர்த்தருக்கு, எங்கே ஆண்டவரே, எங்கே 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 அவங்க எடுத்துக்கொள்ளப்படுறாங்க?
And the Lord answers, wheresoever the body is, there will the eagles or the vultures be gathered together.
அப்போ கர்த்தர் வந்து ரொம்ப அந்த விசித்திரமாறி இருக்கிற பாணியில அந்த பதில் கொடுக்கிறாரு. பிணம் எங்கேயோ அங்கே கழுகு வந்து கூடும்.
There's no carcass or vultures in heaven. There's no body or carcass in or vultures or eagles in heaven.
பரலோகத்துல வந்து கழுகெல்லாம் இருக்காது, பிணம் எல்லாம் இருக்காது.
Flesh and blood cannot inherit the kingdom of God.
மாம்சம் ரத்தம் பரலோக ராஜ்யம் சுதந்திர கொள்ள முடியாது.
This separation is a separation of believers while they're still here on earth.
இந்த பிரிக்கப்படுதல் ஒரு பிரிக்கப்படுதல் குறிப்பிடுது இப்பவே பூமியில மாம்சத்துல.
They're gathered to feed on meat in due season. This body or carcass of present truth.
And the pinam kuripidu ippodu irukkira ippodu velipattidu irukkira deva satyam adukku ivangala koodranga andha satyathe pusikkirathukku.
This is the same lesson as Jesus calling the people out of the cities to be with him in the mountain outside of the city.
இதே இருக்கிற பாடத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த இரண்டாம் போசிப்ல எப்படி கர்த்தர் வந்து மலை மேல உட்கார்ந்து அவரு அநேக பட்டணத்திலிருந்து ஜனங்களை அவர் இடத்துக்கு அவர் கூட்டுறார்.
Let's turn to Matthew 24.
இப்ப நம்ம மத்தேயு 24 அதிகாரம்க்கு நம்ம திருப்பலாம்.
Again, Matthew 24, verse 8.
இப்ப மத்தேயு 24 அதிகாரம் 8 வசனம்.
ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்கள் ஆனால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் ஆனால் நம்பாதிருங்கள்.
The peculiarity about these birds is they will all gather around the same carcass to feed.
Inda vasanangalodi irukkira romba vinodamana vishayam enna irukku nama paakkrana ellarum ore edathila andha pinathukitta tha kooduvaanga.
The carcass has been provided, but they come and feed on it together.
Andha pinam veikapattirukku avangalukkaga kudukapattirukku ana avanga varanum andha edathila adu pusikkiradhukku.
I think it's a similar lesson to that of the wise and faithful servant found in this same chapter.
நான் நினைக்கிறேன் இது இது ஒரே பாடத்தை இருக்கு. ஒரு இன்னொரு விஷயம் இந்த 24 அதிகாரத்துல எங்கே ஒரு உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் பத்தி பேசுது.
Verses 45 to 47, please.
வசனங்கள் 45 லிருந்து 47 வரை.
ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்.
Upon his return, looked to see who was actively serving him.
நாம பார்க்கறோம் இந்த வசனத்தில் வலியாய் கர்த்தர் உன்னிப்பாய் பார்த்துட்டு இருந்தாரு. அவருடைய இரண்டாம் வந்துவிட்டதல்ல, யார் ரொம்ப வாஞ்சையில அவருடைய ஊழியம் செஞ்சிட்டு இருந்தாங்க.
He chose one servant. It happened to be Charles Russell.
அவர் ஒரு ஊழியக்காரன் தேர்ந்தெடுத்தார். அவரு நம்ம தெரியும், அவர் வந்து சகோதரர் சார்ல்ஸ் ஸ்டேஸ் ரசல்.
He provided the meat in due season. We call it the harvest message.
அவர் வழியாய் வெளிப்பட்டிருந்து ஏற்ற வேளையின் ஆகாரம், எதை நம்ம பொதுவா சொல்வோம், அறுவடையின் செய்தி.
You notice the term is that he would feed the fellow servants. He was no better. He was a fellow servant, but he was used of the Lord to provide this meat.
வசனத்தில் பார்க்கிறோம் சொல்லுது, அவரு இந்த ஆகாரம் தேவனுடைய ஊழியக்காரன் ஆகும்போது அவருடைய உடன் ஊழியக்காரங்களுக்கு போசிப்பார். அதாவது வந்து அவரு உடன் ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப மேல விசேஷம் இல்ல, உடன் ஊழியக்காரங்களுக்கு அவருக்கு அந்த மேல்மை, அந்த ஆகாரத்தை புசிக்கிறதுக்கு அவருக்கு கிடைக்கிறது.
The very purpose of the Lord providing Brother Russell with this harvest message was the same as providing the food at the two feedings or providing the carcass for the vultures to gather.
சகோதரர் ரசலுக்கு கர்த்தர் அந்த இருக்கிற சத்தியம் கொடுக்கறது நோக்கம் என்ன? அதே நோக்கம் எதை நம்ம பார்க்கிறோம், ரெண்டு போசிப்ல கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிறார் புசிக்கிறதுக்கு. எப்படி அந்த பிணம் எங்கேயோ கழுகு வந்து அங்கே கூடும், எப்படி வந்து கர்த்தர் அந்த பிணம் கொடுக்கிறாரு கழுகு புசிக்கிறதுக்கு.
Those six volumes of studies in the scriptures are meant to be a key to unlock a deeper understanding of the word of God.
அவர் வழியாய் வெளிப்பட்டது அந்த ஆறு விசேஷ புஸ்தகங்கள், அந்த ஸ்டடிஸ் இன் தி ஸ்கிரிப்சர்ஸ், அந்த ஆறு வால்யூம்ஸ், அது வந்து ஒரு திருவுக்கோலா இருந்தது தேவனுடைய வசனங்களை துறக்கிறதுக்கு, தேவனுடைய வசனங்களை புரிந்து கொள்றதுக்கு.
I'm going to suggest that the Lord used one servant and provided the one carcass to help create a sense of unity amongst those of us who would feed together on the present truth from the Word of God.
நான் ஆலோசனை சொல்ல போறேன். கர்த்தர் ஒரே ஊழியக்காரன் தந்தார், கர்த்தர் ஒரே பிணம் தந்தார், இதுல எல்லாரும் ஒரு ஒற்றுமையில புசிப்பாங்க.
And now I'm going to ask you to raise your hand because I'm interested to see.
இப்ப நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புறேன். அதுல நான் உனக்கு என்ன கேட்கறேன்னா, நீங்க கையை உயர்த்தணும், ஏன்னா நான் பாக்கிறதுக்கு விரும்புறேன்.
How many of us here have read the first volume of Studies in the Scriptures, The Divine Plan of the Ages?
இங்க எத்தனை பேர் வந்து முதலாவது வால்யூம் முழுவதும் படிச்சிட்டு இருக்கீங்க?
Brother Casino, you think maybe 1/5? Not even.
No.
Not 1/5.
1/7 would be nice.
Uh-huh. Okay. Now, let me ask you, how many have read the second volume of Studies in the Scriptures?
இப்ப நான் ரெண்டாவது கேள்வி கேக்குறேன். ரெண்டாவது இருக்கிற வால்யூம் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்களா முழுவதும் இங்க?
Oh, what do you think now? Maybe 1/10?
Yeah.
Okay, thank you. I'm going to ask you about one more volume. How many have read volume 6, The New Creation?
இப்ப நம்ம ஒரு இன்னொரு வால்யூம் நாம கேட்க போறோம், மூணாவது இல்ல, நல்ல கவனம் கேளுங்க. நான் கேக்குற ஆறாவது வால்யூம் புது சிருஷ்டி எத்தனை பேர் இங்க படிச்சிருக்கீங்க?
I am thinking that we're seeing more have read the 6th than the 2nd.
எனக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்க அதிகமா அதிகமா ஆறாவது வால்யூம் படிச்சிருக்கீங்க, ஏதோ முதலாவது ரெண்டாவதுல நீங்க அந்த அளவுக்கு படிக்கல.
And maybe the first volume and sixth volume are about equal.
முதலாவது வால்யூம் ஆறாவது வால்யூம் படிப்புல நீங்க ஒரே கணக்குல இருக்குது மாதிரி தெரியுது.
What do you think?
I think so. You're pretty good.
Okay. Now, brethren, the six volumes, of course, have been in English.
சகோதரர்கள் நான் ஒத்துக்கிறேன், ஆறு வால்யூம்ஸ் வந்து ஆங்கிலத்தில் எழுத பாட்டிட்டு இருந்தது.
And they're all available in Tamil.
ஆன தேவனுடைய கிருபையில இப்போ அது எல்லாமே தமிழ்ல இப்போ உங்களுக்கு தேவன் ஏற்பாடு வச்சிருக்கிறார்.
You know that they're not all available in Canada.
உங்களுக்கு நல்லா தெரியும், பக்கத்து இருக்கிற மாநிலத்தில் கர்நாடகால கன்னடா பாஷையில எல்லாமே கிடையாது.
Only the first and the sixth.
வெறும் முதலாவது ஆறாவது.
They're not available in Telugu except for the first.
தெலுங்கு பாஷையில ஒரே முதலாவது வால்யூம் மாத்திரம் இருக்கு.
I think Marathi has the first volume, but is there any more volumes in Marathi?
No, just one.
How about
Marathi? La onnu thaan irukku.
How about in Malayalam?
Two.
First and second?
One and two, yeah.
That's good.
Malayalam,
so, brethren, if you can read English or you can read Tamil, you can feast on the Word of God in its fullest intended sense.
அன்பு சகோதரர் சகோதரிகளே, ஒருவேளை நீங்க ஆங்கிலத்தில் படிக்கிறீங்களா இல்லாட்டி தமிழ்ல படிக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு இருக்கு முழுசா தேவனுடைய வசனத்தை புரிந்து கொள்றதுக்கு. 6 volumes படிக்கிறதுக்கு, முழுசா படிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார்.
The blessing of the Lord giving us this harmonious message is that we all can study in our homes and we can all grow spiritually stronger like those 9,000 men.
கர்த்தர் வந்து அவர் இந்த மாதிரி நமக்கு இப்படிப்பட்ட வகையில இந்த சத்தியத்தை கொடுக்கிறது புக் வழியாய். காரணம் என்னன்னா, நாம் நம்முடைய வீட்டுங்கள இருந்து நாம இது படிச்சு பலம் அடைந்து அந்த 9,000 புருஷர்கள் மாறி நாம் வளர்த்துக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்.
The more of us who are studying the harvest message in depth, the more spiritually minded we all become.
அதிகமா அதிகமா நாம இந்த அறுவடை செய்தி யார் யார் படிக்கிறாங்களோ அவங்க ஆவிக்குரிய சிந்தையில வளர்ந்துன்னு வருவாங்க.
Now I am very glad that Brother Cursino is up here with me.
எனக்கு ரொம்ப சந்தோஷம் சகோதரர் என் கூடவே இருக்கிறாங்க.
Because we've learned a lesson from Brother Russell.
ஏனென்றால் நம்ம சகோதரர் ரசல்ல இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம்.
When we study the 6 volumes, we want to keep in mind how he wrote the 1916 forewords to the volumes just 30 days before he was graduated.
நம்ம ஞாபகத்துல வைக்கணும், அந்த 6 volumesல அவர் வந்து ஒவ்வொரு வால்யூமுக்கு முன்னாடி ஒரு முன்குறிக்கப்பட்ட ஒரு பகுதி எழுதியிருக்கிறார், 4 words. இது வந்து அவரு அவர் மாறத்துக்கு மாற்றுதலுக்கு முன்ன ஒரு மாதம் முன்னாடி, ஒரு 30 நாள் முன்னாடி அதை அவர் எழுதிட்டார்.
Brother Russell confessed and acknowledged that he had made a mistake by including that the church would be complete in 1914 and that the earthly kingdom would be established, and that was something that was not in the scriptures.
சகோதரர் ரசல் வந்து அதுல ஒத்துக்கினாரு, இந்த மாதிரி வந்து அவர் எதிர்பார்த்தார் சபை முடியும், கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவோம், ஆனா அவர் ஒத்துக்கினார் இது வந்து வசனத்தின் அடிப்படையில அவர் எடுக்கவே இல்லை.
The Gentile times did end in 1914.
புரஜாதியின் காலம் உண்மையா 1914 முடிஞ்சிச்சு.
The eviction process of those Gentile kings has begun with World War I.
அந்த 1914க்கு பின்னாடி ராஜர் ராஜாக்கள் ராஜா ராஜரீகம் முறையுடைய முடிவு ஆரம்பிச்சு முதலாம் உலகத்தின் போர்ல.
But he said the harvest of the true church continued.
ஆனா அவர் சொன்னாரு உண்மையான சபையுடைய அறுவடை இன்னும் தொடர்ந்தா போயிட்டு இருக்குது.
Many brethren in America have set dates over the years. They all have come and gone. Even now there's a date out in the future, 2043.
அநேக சகோதரர்கள் அமெரிக்கால அநேக நாட்கள் கணக்கு டேட் கொடுத்திருக்கிறாங்க. எதுல வந்தது போனது இனி இன்னும் சில டேட்ஸ் இன்னும் இருக்கு, ஏதோ உங்களுக்கு தெரியும், 2043.
But we don't think the Word of God has a date for the completion of the church.
ஆன நம்பர் நம்பர்ல தேவனுடைய வசனத்துல ஒரு குறிப்பிட்டு ஒரு டேட் இருக்கு சபையுடைய முடிவுக்கு.
And Brother Cursino himself had a date.
இந்த சகோதரர் கூட ஒரு டேட் வச்சிட்டிருந்தாரு.
For the completion of the church and the establishment of the kingdom.
சபையுடைய முடிவுக்கு, தேவனுடைய கண்ணுக்கு தெரியற ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறதுக்கு.
He had his studied proofs for that.
அதுக்கு அவருடைய இருக்கிற ஆராய்ச்சி அவருடைய ஆதார வசனங்கள் வச்சிட்டிருந்தாரு.
But when we talked last night, I was glad to learn that last year he had given a talk on the marriage of the Lamb at a convention in which he expressed that the date for the completion of the church was not realized and was not accurate.
அதர் நேத்து ராத்திரி அவர்கிட்ட பேசும்போது நம்ம கேட்டோம் அவர்கிட்ட எப்படி போன வருஷம் இங்கே ஒரு மாநாட்டில் அவர் பேசும்போது ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாணத்தோடு இருக்கிற தலைப்புல மாநாட்டில் பேசும்போது அவரு ஒத்துக்கினார். அவரு கூட ஒரு எதிர்பார்ப்பு வச்சாரு சபையுடைய முடிவுக்கு, ஆனா அது நடக்கவே இல்லை.
I would like to just give a moment for Brother Cursino to speak for himself if he wanted to say something more that I'm not saying.
இப்ப நான் வந்து அவருக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன். இந்த மாதிரி வந்து அவர் இன்னும் ஏதோ பேசணும் அந்த விஷயத்து மேல அவர் இப்போ பேசலாம். அன்பு சகோதரர் மற்றும் சகோதரிகளே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இல்லாட்டி அநேகருக்கு தெரியும், எப்படி வந்து இந்த 1000 ஆண்டு காட்சிகளோடு இருக்கிற ஆராய்ச்சியில சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம், எல்லாருக்கும் முன்னாடி வச்சோம், எதிர்பார்த்தோம். இந்த மாதிரி காரியங்கள் அநேக வகையில அநேக முறையில அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஆனா நிறைவேற்றுதல் பார்க்கும்போது அது நம்ம கையில இல்லை, அது நடக்கல. அந்த வகையில ஒருவேளை இந்த ஆராய்ச்சியில யாருக்கு இடரல் இருந்துட்டுனா நான் தாழ்மையில மன்னிப்பு கேட்கிறோம்.
You're going to have to translate a little bit for me.
In English, as you all know, dear brethren, and many of you do know, there was this study which I did in Millennium Pictures, in which covering many scriptures and many perspectives, I studied the matter about the conclusion of the church and about the coming of the millennial kingdom, and it projected a date, and we saw that the date was not fulfilled. And in case anybody has been hurt or anybody has been affected by that study, I do ask a humble apology.
We really appreciate that. Thank you, Brother Cursino. I'd like to present a thought to you from our website. It's a personal website my wife Ruth put together. The brother here will have it on the screen. It's called Harvest Truths with an S.
இப்ப நம்ம உங்களுக்கு ஒரு வெப்சைட் பத்தி சொல்ல விரும்புறேன். இது என்னுடைய மனைவி ரூத் வந்து இது ஏற்பாடு பண்ணாங்க. இப்போ இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கோம். இதோடைய தலைப்பு வந்து ஹார்வெஸ்ட் ட்ரூத்ஸ், அதாவது அறுவடையின் சத்தியங்கள்.
In the list of handouts,
அந்த இருக்கிற தலைப்பு ஹேண்ட் அவுட்ஸ்ல
we'll have brother scroll down to the timeline handout.
அங்க நாங்க பார்ப்போம். இப்போ அவரு தொடுக்குவார் டைம் லைன்.
While that's coming up, I will say that in the Discourse Library, there is a discourse entitled Prophetic Timeline that goes through this chart.
In the vagaiyila paakumbodhu Discourse Library la namma paakrom ange irukkira prophetic timeline, adhula vande indha mari ore chart irukke.
It starts with today on the left of the chart.
இதுல வந்து ஆரம்பது இன்னைக்கு, அதாவது இந்த பலகையுடைய இந்த பக்கம்.
It offers 50 scriptural events that must take place between now and the full establishment of the peaceable kingdom.
இதுல நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம், இது காமிக்குது 50 விஷயங்கள் ஏதோ சம்பவிக்கணும் இன்னைக்கிலிருந்து கண்ணுக்கு தெரியற ராஜ்யம் முழுவதும் ஸ்தாபிக்கிற வரைக்கும்.
The prophetic the prophetic events follow Israel.
இந்த தீர்க்கதரிசனம் காரியங்கள் பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம் இது எந்தெந்த அடிப்படையில் சொல்லப்படுகிறது. முதல் இஸ்ரேல்,
the world,
உலகம்,
the church,
பேர் சபை,
great company,
சாரி உண்மையான சபை, அப்புறமா திரளான கூட்டம்,
and Christendom,
அப்புறமா கிறிஸ்து மண்டலம்.
Now this is just a tool.
இப்ப இது வந்து வெறும் ஒரு ஆயுதமா இருக்கு.
You might not agree with the arrangement I've suggested.
நீங்க வந்து இந்த காரியங்களை வந்து ஒருவேளை நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க ஏதோ நான் வந்து உங்களுக்கு முன்னாடி வச்சிட்டு இருக்கோம்.
If you study these scriptures and feel a certain event should precede another.
இந்த விஷயங்கள் நீங்க பார்க்கும்போது நீங்க பாப்போம் இது ஒரு வரிசையா கொடுக்கப்பட்டிருக்குது எப்படி ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்துக்கு பின்னாடி தொடர்ந்தா போகுது.
That's okay.
அது அதுல வித்தியாசம் இருந்தா உங்களுடைய பார்வை வித்தியாசம் இருந்தா அது பரவாயில்ல.
The chart is to help us mentally keep track of these 50 different events at the same time.
அந்த பலகை செய்யறது நோக்கம் என்னென்றால் இந்த 50 விஷயங்கள் நாம நினைவுல வைக்கணும் ஏதோ நிறைவேற வேண்டியா இருக்குது தீர்க்க தரிசனத்துல.
Now the reason I'm having this brought to your attention,
ஏன் நான் இந்த காரியத்தை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கிறோம் காரணம் என்னென்றால்,
if a brother sets a date for the completion of the church,
ஒருவேளை ஒரு சகோதரர் வந்து சபையுடைய முடிவுக்கு ஒரு காலம் ஒரு டேட் வச்சா,
when we study the different events we see that certain scriptures have to be fulfilled before the church could be complete.
So in the mari irukra palagai namba arachi pannaka idu namba idilendu namba theriyum sabai mudikinona sila kurippittu theerga darshanangal niraveera vendiya irukku.
So that empowers us to be able to determine where we are in the stream of time based on what events are taking place.
சோ அந்த வகையில இந்த 50 வசனங்கள் நம்ம தியானத்துல வச்சா நம்ம புரிந்து கொள்வோம் எங்கே இருக்கிறோம் எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் அதாவது தேவனுடைய இருக்கிற திட்டத்துல எங்கே கடந்து போயிட்டு இருக்கிறோம்.
Now on the handouts I'd like to show another list. This is a list of parables of Jesus.
நம்ம இப்போ அந்த கைப்பிரதிகள் ஹேண்ட்அவுட்ஸ்ல வந்து ஒரு இன்னொரு லிஸ்ட் இந்த வெப்சைட்ல ஒரு இன்னொரு லிஸ்ட் உங்களுக்கு காமிக்க விரும்புறேன். அது வந்து தலைப்பு வந்து உவமைகள் பாரபல்ஸ்.
இட்ஸ் வெரி இன்டரெஸ்டிங் தட் many brethren have suddenly become more interested in studying the parables.
இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. சமீபத்தில் அநேக சகோதரர்கள் இப்போ உவமைகள் ஆராய்ச்சி பண்றதுக்கு உவமைகள் படிக்கிறதுக்கு இப்போ ரொம்ப விரும்பிக்கிறாங்க.
So this list is a suggestion again.
அப்ப இந்த இருக்கிற லிஸ்ட்ல கூட மறுபடியும் இது வந்து நம்மளுடைய ஆலோசனை.
Of 60 of Jesus's parables in the order in which he might have given them.
இது 60 உவமைகள் அது வந்து அவர் ஒரு வரிசையில இது எது வரிசையில அவர் கொடுத்துட்டு இது வந்து நம்மளுடைய ஆலோசனை இந்த வரிசையில அவர் தந்திருக்கணும்.
You might differ on some of those, and again, that's okay.
இந்த விஷயங்கள் மேல உங்களது என்னுடைய இருக்கிற கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனா அது பரவாயில்ல.
The usefulness of this list,
இந்த இருக்கிற மாதிரி இருக்கிற லிஸ்டுடைய இருக்கிற உதவி எப்படி இருக்கு,
is that once we have the understanding of present truth,
எப்போ நமக்கு இந்த சத்தியத்தின் அறிவு பெற்றுக்கொள்றோம்,
we can see that at times Jesus gave a sequence of parables with a very specific reason.
அப்ப நம்ம இந்த சத்தியத்தை நம்ம தெரிஞ்சிட்டிருந்தானா தேவனுடைய தேவிக திட்டம் தெரிஞ்சிட்டிருந்தானா நமக்கு புரியும் என்ன காரணத்துக்கு கர்த்தர் சில வரிசையில சில உவமைகள் அவர் தந்தார்.
You're familiar with Matthew 13 and the list of 7 parables there.
உங்களுக்கு நல்லா தெரியும் எங்கே மத்தேயு 13 ஆம் அதிகாரம் அங்கே 7 உவமைகள்
கொடுக்கப்பட்டது.
They are in a sequence.
அங்க வந்து ஒரு வரிசையில கொடுக்கப்பட்டிருக்குது.
You're familiar in Matthew the 25th chapter.
உங்களுக்கு நான் நினைக்கிறேன் தெரியும் எப்படி மத்தேயு 25 அதிகாரத்துல
There are three parables given there.
அங்க கூட மூன்று உவமைகள் கொடுக்கப்பட்டது.
I'm going to briefly summarize them.
இப்ப நம்ம கொஞ்சம் அது சுருக்கமா சொல்ல விரும்புறேன்.
We have the parable of the wise and faithful servants first.
முதலாவது நமக்கு இருக்குது
wise and faithful virgins sorry
முதலாவது நினைக்கிட்ட முதலாவது நம்ம பார்க்கறோம் புத்தியுள்ள புத்தி இல்லாத கன்னிகையுடைய ஒரு உவமை.
Maybe you corrected it. I still was on. No, wise and foolish virgins.
புத்தியுள்ள புத்தி இல்லாத கன்னிகைகள்.
Okay. We know that started with the William Miller movement.
அது ஆரம்பிச்சு நம்ம தெரியும் வில்லியம் மில்லருடைய இருக்கிற அமைப்புல.
It moves into, in the parable, it moves up to when our Lord returned in 1874 and the cry went out, behold the bridegroom.
இது வரிசையா வருது 1874 எப்போ வந்து ஒரு சத்தம் உண்டாயிச்சு இதோ மணவாளன்.
It concludes with the separation between the wise, the little flock, the bride of Christ, and the foolish, the great company, and then the door to the marriage is shut.
இது முடிக்கிறது எங்க நம்ம பார்க்கிறோம் ஒரு பிரிவினை வருது ஒரு பக்கம் புத்தி உள்ள கணிக்கைகள் ஆயிடுறாங்க கர்த்தருடைய இருக்கிற மனவாட்டி அடுத்து புத்தி இல்லாத கணிக்கைகள் ஆயிடுறாங்க திரளான கூட்டம் கல்யாணத்துடைய வாசலுடைய அடைப்பு கூட சம்பவிக்கிறது.
The second parable is the parable of the man traveling to a far country.
இரண்டாவது இருக்கிற ஓமை நம்ம பார்க்கிறோம் அது பேசுது ஒரு மனிதன் யார் வந்து ஒரு தூர தேசத்துக்கு பயணத்துக்கு போறான் போறார்.
He gave his servants the various talents to work with in his absence.
அவர் அவருடைய ஊழியக்காரங்களுக்கு அவர் அவர் இல்லாத சமயத்துல சில டாலண்ட்க்கு அந்தாரு ஏதோ வச்சு அவங்க பயன்படுத்தி வேலை செய்யணும்.
And upon his return, he then would judge the servants how faithful they had been.
அவர் வரும்போது அவர் கணக்கு எடுக்குவார் அவர் பார்ப்பார் அவருடைய ஊழியக்காரங்கள் எவ்வளவு உண்மையா இருந்தாங்க.
Now here is a connecting point between Matthew 13 and that series of seven parables.
இங்க வந்து நம்ம பார்க்கிறோம் ஒரு மத்தேயு 13ல ஏழு உவமைகளுக்கு.
Each parable started with the expression, the kingdom of heaven is like.
ஒவ்வொரு உவமை ஆரம்பது அந்த வார்த்தைகள் பரலோக ராஜ்யம் இப்படி அப்படி ஒப்பிட்டா இருக்கு.
That represents that Jesus was opening the new and living way for those who would be willing to be his disciples, become spirit-begotten, and run for the prize of the high calling.
அது காமிக்குது எப்படி கர்த்தர் இயேசு ஒரு நெருக்கமான பாதை தொடுக்குவார் எதுல வந்து அவருடைய சீஷர்கள் ஆவியில ஜனப்பிப்போம் அப்புறமா பரம ஓட்டத்தை ஓடுவாங்க எதுல வந்து அவங்க கர்த்தருடைய மனவாட்டியா மாறலாம்.
In Matthew 25, these first two parables start with that same expression, the kingdom of heaven is like.
மத்தேயு 25 அதிகாரத்துல கூட இந்த ரெண்டு உவமைகள் ஆரம்பது அதே வார்த்தை எதை சொல்லுது பரலோக ராஜ்யம் இதுக்கு அதுக்கு ஒப்பிட்டா இருக்கு.
And similarly, the wise and foolish virgins were both spirit-begotten, and the servants who received the talents were all spirit-begotten.
அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம் இந்த இருக்கிற ஊழியக்காரங்கள் கூட அவங்க கூட ஆவியில ஜனப்பிக்கப்பட்ட நிலையில இருந்தாங்க.
But the third parable is in Matthew 25.
மூன்றாவது ஓமை நம்ம பார்க்கிறோம் இது மத்தேயு 25 அதிகாரத்துல.
We'll ask to have read verse 31 and 32.
வசனம் 31-32.
அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொரிந்தனவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ள ஆடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார்.
This third parable doesn't start with that phrase, the kingdom of heaven.
முதலாவது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம பார்க்கணும் இந்த மூன்றாவது உவமை அந்த வார்த்தைகள்ல ஏதோ நம்ம பொதுவா பார்த்தோம், அதுல ஆரம்பிக்கிறது இல்ல. பரலோக ராஜ்யம் இது அதுக்கு ஒப்பிட்டா சொல்லி.
Because it's not talking about the spirit begotten.
ஏனென்றால் இங்க நம்ம கவனிக்கணும், இது ஆவியின் ஜனப்பிக்கப்பட்ட வகுப்பார் பத்தி பேசறதில்லை.
Rather, Jesus gave this parable last in the sequence because he had already returned and the wedding had taken place, because he had dealt with and judged his servants, and now he's revealing himself in glory with all his holy angels.
ஏனென்றால் இதுல இந்த உவமை அவர் கர்த்தர் பேசும்போது இது காமிக்குது அந்த நிலை, எப்போ கர்த்தர் அவருடைய இரண்டாம் வருகையில வந்துவிட்டு பிற்பாடு அவருடைய இருக்கிற ஊழியக்காரங்கள்கிட்ட அவரை கணக்கெடுத்து அதுலேருந்து வந்து அவர் உண்மை தெரிஞ்சு அப்புறமா அது வழியாய் வந்து கல்யாணம் நடந்து முடிச்சு இதுக்கு பிற்பாடு தான் இந்த உவமையில நம்ம பார்க்கிறோம் அவர் மற்றும் அவருடைய சபை மகிமையில வெளிப்படுது.
This is a parable talking about the judgment of the rest of mankind as they walk up that highway of holiness. It's the one parable Jesus gave having to do with the peaceable kingdom.
இது ஒரே உவமை ஏதோ கர்த்தர் தந்தாரு, ஏதோ குறிப்பிடுது நியாய தீர்ப்பு மற்ற மனுக்குலத்துக்கு. இதுல வந்து கர்த்தர் பேசுறார் எப்படி மனுக்குலம் நடக்கும், பெரும் பாதையான வழியில எப்படி அவங்களுடைய தீர்ப்பு நடக்கும்.
There is currently a newer book that the Dawn has printed that a brother took all various reprint articles on the various parables and it's all been compiled in one book.
இப்போ ஒரு புதிய புத்தகம் வெளிப்படுகிறது, ஏதோ டான் வழியாய் வெளிப்படுகிறது, அதுக்கு பேர் வந்து உவமைகள். ஏதோ ஒரு சகோதரர் ரீப்ரின்ஸ்ல இருந்து அநேக இடங்கள்ல இருந்து உவமை பத்தி எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு புஸ்தகத்தை ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறார்.
I believe it's just started to be translated into Tamil.
நான் கேட்டுட்டு இருக்கிறோம், அது வந்து இப்போ தமிழ்ல அது மொழிபெயர்ப்பு ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது.
But brethren, we offer these suggestions, these tools on the website in order to enhance or deepen your personal studies.
ஆனா சகோதர சகோதரிகளே, நாம் வந்து இந்த வெப்சைட்ல இப்படிப்பட்ட இருக்கிற ஆலோசனை கொடுக்கும்போது நம்ம இதனுடைய நோக்கம் என்னன்னா, உம்முடைய இருக்கிற சொந்த ஆராய்ச்சிக்கு உதவியாக நம்ம இந்த காரியங்களை செய்யறோம்.
Now, in closing, I want to draw one last point.
இப்போ நான் முடிக்கும்போது நான் ஒரு கடைசி ஒரே விஷயம் பேச விரும்புறேன்.
Brethren can think of a variety of things around the world on the subject of the millennium.
உலகம் முழுக்க சகோதரர்கள் அனைத்து சகோதரர்கள் ஆயிரம் வருட பத்தி அநேக கருத்துக்கள் அவங்க வச்சுருக்கோம்.
But I want to relate to you as an English reader.
இப்ப நான் உங்களுக்கு இது பத்தி பேசும்போது ஆங்கிலேயத்தில் பேசுறதுக்கு விரும்புறேன்.
That in the six volumes of studies in the scriptures, Brother Russell always states that there's 1,000 year period of Christ's reign and he begins it in 1874.
இப்ப நான் ஆங்கிலேயத்தில் பேசுறவர் இருந்துட்டு நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, ஆறு வால்யூம்ஸ்ல சகோதர ரசல் எப்போதுமே அவர் போதிக்கிறார் கர்த்தர் உடைய இருக்கிற ஆயிரம் வருடம் அரசாட்சி இது ஆரம்பது அவருடைய இரண்டாம் வருகையில
அதாவது 1874ல.
Nowhere in the volumes did he teach there was a future 1000 year period.
அவருடைய இருக்கிற வால்யூம்ஸ்ல எங்கேயுமே அவர் போதிக்கப்படல இந்த மாதிரி ஒரு 1000 வருடம் நடக்கும் இனிமேல், அதாவது 1874 விட்டு வேறு ஒரு ஆரம்பம் 1000 வருஷத்துக்கு அவர் எங்குமே எழுதவே இல்லை.
In what we call the reprints, originally they were the Watchtower magazine.
இப்போ எதை நம்ம கூப்பிடுது ரீப்ரிண்ட்ஸ், இது முன்னாடி இதோடைய இருக்கிற பேர் வந்து வாட்ச் டவர் மேகசின்.
Brother Russell wrote it with two things in mind.
And the Watchtower magazine and the reprints la Sagodar Russell eladumbodhu avar rendu nokkam eppume sindhayile veppar.
He wrote it to be used as a public witness to beginners.
அவர் ஒரு நோக்கம் இருந்துச்சு, இது வந்து ஒரு சாட்சியா ஆகட்டும், இது சத்தியம் சொல்ற ஒரு ஆயுதமா இருக்கட்டும் புதுசா கேட்கிற ஜனங்களுக்கு.
So some of those articles are very simple for someone who had not read the six volumes.
அதனால அந்த ரீப்ரிண்ட்ஸ்ல சில இருக்கிற ஆர்டிகல்ஸ் பார்த்தாக்கா அது ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கு, இது வந்து யார் 6 வால்யூம்ஸ் படிக்கலனா இது அவங்களுக்கு உதவியா இருக்கும் சத்தியத்துக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு.
But he also wrote it for the brethren who had read the 6 volumes, so some of the articles are very deep.
அதே மாதிரி அவருக்கு ரெண்டாவது நோக்கம் என்ன இருந்துச்சுனா அந்த வாட்ச் டவர்ல அவர் எழுதுவார் பாடங்கள் ஏதோ ஏற்கனவே சத்தியத்தில் இருக்கிற சகோதரர்கள், ஏற்கனவே 6 வால்யூம்ஸ் படிச்சு முடிச்சிட்டு இருக்கிற சகோதரர்களுக்கு அந்த எல்லாம் ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப ஆழமா இருக்கும்.
So some of our dear brethren quote the magazine where Brother Russell says there's a 1000 years future as if Brother Russell was presenting two views.
நம்மளுடைய அன்பு சகோதரர்கள் சிலர் அவங்க சகோதரர் ரசல் சொல்ற சில இடங்கள்ல எப்படி காமிக்கிறது 1000 வருஷம் இன்னும் முன்னாடி இருக்கு, சோ அந்த மாதிரி இருக்கிற ரீப்ரிண்ட்ஸ் எடுத்து நம்மளுடைய அன்பு சகோதரர் சிலர் காமிச்சிட்டு என்ன சொல்றாங்க, அந்த 1000 வருஷம் இன்னும் ஆரம்பிக்கல, அந்த இன்னும் 1000 வருஷம் முன்னாடியா இருக்குது ஆரம்பிக்கிறதுக்கு.
So if you look at those references and read the article, they're always a general article that is obviously for beginners.
இப்போ நீங்க என்ன பண்ணலாம், நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த மாதிரி இருக்கிற சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் ரீப்ரிண்ட் நம்பர்ஸ் நீங்க போய் படிச்சா நீங்க என்ன பாப்பீங்களா, அந்த இடங்கள்ல பிரதர் ரசல் அவரு பொது ஜனங்களுக்கு பேசினார், பொது ஜனங்களுக்கு பேசினாங்க, யாருக்கு சத்தியம் இன்னும் தெரியல, சோ அந்த பொது ஜனங்களுக்கு எழுதும் போது அவர் பொதுவான பார்வையில தான் இந்த பெரிய சத்தியத்தை அவரே அங்கே பேசினார்.
So to be very clear, when Brother Russell wrote the 1916 forewords to the volumes,
இந்த வகையில ரொம்ப தெளிவா சொல்லும்போது எப்போ சகோதரர் ரசல் வந்து 1916 forward அந்த 6 வால்யூம்ஸ்க்கு அந்த முன் குறிக்கப்பட்ட ஒரு பகுதி எப்போ அவர் எழுதிட்டாரு,
just 1 month before he graduated from the school of Christ,
வெறும் ஒரு மாசம் அவருடைய மாற்றுதலுக்கு முன்னாடி அவரு கிறிஸ்துவின் பள்ளியிலிருந்து அவரு முடிக்கிறதுக்கு முன்னாடி,
he repeatedly states there's just 1000 year period and it had already been gone with our Lord's return.
அவர் மீண்டும் மீண்டும் சொல்றாரு வெறும் ஒரே 1000 வருடம் இருக்கு, அந்த 1000 வருடம் ஏற்கனவே ஆரம்பி விட்டது, அது 1874 கர்த்தருடைய இரண்டாம் வருகையில அது துவக்குது.
So I'll close with that final thought. Our return Lord gave us one message so that we could be united as brethren wherever we are around this world.
இப்ப நான் முடிக்கும் போது சொல்றேன், நம்மளுடைய திரும்பி வந்துவிட்டு கர்த்தர் நமக்கு ஒரே சத்தியம் தந்திருக்கிறாரு, ஒரே பிணம் கொடுத்திருக்கிறாரு. இதுல நம்ம எல்லாரும் ஒரே ஒற்றுமையில நம்ம கூடலாம் உலகத்துல எங்கே இருந்தாலும். தேவனே அவருடைய அவருடைய வார்த்தைகளுக்கு ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இப்போது நாம் தேவனுடைய மகாபிரிதான கிருபையினால இரண்டு போஷிப்புகள், டூ ஃபீடிங்ஸ் என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். முதலாவது போஷிப்பு, ஐந்து அப்பங்கள் இரண்டு மீன்கள் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. இரண்டாவது போஷிப்பு, ஏழு அப்பங்கள் சில மீன்கள் 4000 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. மொத்தமாக நாம் பார்க்கும்போது 16 உணவு மற்றும் 9000 ஜனங்கள். அதை நாம் பார்க்கும்போது 144000 பேர் வரதை சகோதரர்கள் மூலமாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அநேகர் ஏற்கனவே இந்த பாடத்தை அதிகமாக கேட்டிருப்பீர்கள். இன்றைக்கும் இந்த பாடத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட விஷயம், நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக பார்க்கும்போது பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். பிணம் என்று நாம் பார்த்தோம் இந்த கடைசி கால சத்தியங்கள், த பிரசன்ட் ட்ரூத், ஏற்ற கால சத்தியம். சோ இதை ஜாக்கிரதையாக நாம் பெற்றுக்கொண்டு அதிக அதிகமாக தேவனுக்காக உழைக்கிற பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்வாராக. அண்ட் நவ் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கன்வென்ஷன் கமிட்டி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் அவர் ஹெவன்லி ஃபாதர் அண்ட் அவர் லார்ட் அண்ட் சேவர் ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபார் கிவிங் அஸ் எ பிரிவிலேஜ் டு ஹாவ் யுவர் இன்ஸ்பைரிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் சர்வன்ட். அண்ட் ஆல்சோ ஐ தேங்க் பிரதர் ரிக் ஹனிகாம் for leading us into two feedings. And also we are happy that this session has brought to a conclusion to the confusion and misconception of most of the brethren regarding fixation of date and time, and we are very much happy about that. This day is a remarkable day in our lives. And now இப்போது நாம் இந்த புதிதாக ஞானஸ்தானம் எடுத்த சகோதர சகோதரிகளை அறிமுகப்படுத்தவும் மற்றும் அவர்களுக்கு பரிசளிக்கவும் அந்த பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்லப் போகிறோம். அதை நமக்கு தொகுத்து வழங்கும்படி